الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما صدق الله المولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد أو كما قال عليه الصلاة والسلام இதுலகை படைத்து வழிபாடு கொண்டிருக்கக்கூடிய நாயகன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் ஸும்மா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவால் இருளகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்து ஸலாம் உண்டாவதாக இன்னும் அவர்களே அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இறுதி நாள் வரைக்கும் அவர்களை பின்பற்றிருக்கக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கூறியுள்ளானோ அதை எடுத்து நடந்தும் எதை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் விலக்கி தடுத்துள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மிக சிறந்த ஒரு படைப்பாக மனிதனை படைத்து வைத்திருக்கிறார். அந்த மனிதர்களையும் இன்றைக்கு விவரத்திலே நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ரெண்டு விதமான கூட்டத்தார்கள், ரெண்டு விதமான கொள்கையுடையவர்கள். ஒரு ஒரு கூட்டம் அல்லாஹ் நம்பாத ஒரு கூட்டம் காஃபிர் என்று நாம் அவங்களுக்கு கூறுவோம். இன்னொரு கூட்டம் அல்லாஹ் நம்பி உயந்தரமான கலிமாவை சொன்ன மக்கள் அந்த மக்களுக்கு முஸ்லீம் என்று நாங்கள் சொல்லுவோம். முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் வித்தியாசம் இந்த உலக வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க துன்யால தான் மனிதர்கள் வாழணும். இந்த வாழக்கூடிய துன்யா ஒரு மனிதன் முஸ்லிமாக இருந்தான் என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்பிய மனிதனுக்கு மனசு இஷ்டமான மாதிரி இந்த உலகத்துல வாழ்றது கேளாது. எப்படி ஜெயில வாழ போகல ஒரு ஜெயில இருக்கக்கூடிய கைதிக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குமோ அதை போலதான் இன்னைக்கு முஸ்லிம்கள் உலகத்துல நினைச்ச மாதிரி வாழ்றது கேளாது. சொர்க்கத்துல எல்லாம் எப்படி வச்சிருக்கிறான் என்று சொன்னா சொர்க்கத்துல எந்த ஒரு ரூல்ஸும் இல்ல. வேண்டியது வேண்டியது செய்யலும் சொர்க்கத்துல சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துன்யா காபிர்களுக்கு சொர்க்கம் நினைச்ச மாதிரி வாழுவாங்க நினைச்ச மாதிரி வாழுவாங்க. அல்லாஹ் ஜினாவை ஹராமாக்கி வச்சா ஜினாவை அந்த மனிதர்கள் செய்வாங்க அவங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. அல்லாஹ் குடிக்கிறத ஹராமாக்கி வச்சிருக்கிறான் அதாவது மது அருந்துறத ஹராமாக்கி வச்சிருக்கிறான். அந்த அந்நியர்கள் குளிப்பாங்க அதால் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா அல்லாஹ் நம்பிய ஒரு மனிதன் இதெல்லாம் செஞ்சான்னு சொன்னா கட்டாயம் அல்லாஹ் கிட்ட நாளே கியாமத்து நாள்ல குடிப்படுவான். எனவே மேலான பெரியோர்களே கனவான்களே சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல மனிதர்களை முஸ்லிம்களை படைச்சிட்டு முஸ்லிம்கள வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் எப்படி வாழணும் என்ற சொல்லி தந்திருக்கிறான். ஒரு மனிதனை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றா முஸ்லிமான இஸ்லாமான ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா மிக முக்கியமாக அவனுடைய வாழ்க்கையில மூணு கட்டங்கள் இருக்குது. மிக முக்கியமான மூணு விஷயங்கள் அவனோடு சேர்ந்து இருக்க போகுது. முதலாவது விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு உலகத்துல முஸ்லீம் ஒன்று இருக்கிறான் என்று சொன்னா கட்டாயம் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதன் இபாதத்துடைய லைன் சரியா இருக்கணும். அல்ல அஞ்சு நேரம் தொலை சொன்னா அந்த மனிதன் தொலைணும். நோம்பு பிடிக்கணும் என்ன நோம்பு பிடிக்கணும். ஜகாத் ஹஜ்ஜி கொடுக்கணும் என்று சொன்னா கட்டாயம் அவைகளை செய்யணும். இந்த லைன் கட்டாயம் சீராகணும். இந்த இபாதத்துடைய லைனை எப்படி சீராக்குறதுன்றதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. இன்னொரு பகுதி இருக்குது ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கையிலே முஆமலாத்துடைய பகுதி. உலகத்தில் ஒரு மனுஷன் வாழுவதாக இருந்தால் அவன் வாழ்க்கைக்கு தேவையானதை சம்பாதிக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சம்பாத்தியத்தை வச்சிருக்கிறான். இஸ்லாம் எங்கேயுமே சொல்லல நீங்க பேய்த்து மற்றவங்கள்ட்ட கையேந்தி உங்களோட வாழ்க்கையை பொறிச்சுக்கோங்கன்னு சொல்லல. இஸ்லாம்
வியாபாரம் செய்யறது சுன்னத்தாக்கி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வியாபாரம் செய்யணும் என்று காட்டி தந்திருக்கிறாங்க. இந்த வியாபாரத்தை நாங்க ரெண்டு மாதிரி எடுக்கலாம், ஒன்று இருக்குது ஹராமான வியாபாரம், இன்னொன்று இருக்குது ஹலாலான வியாபாரம். காபிர் நினைச்சத நினைச்ச மாதிரி செய்வான், ஆனா முஸ்லீமாக வாழ்ந்துட்டோம் என்று சொன்னால் இந்த முஆமலுக்குடைய லைன், இந்த வியாபாரம் வந்து நாங்க ஹலாலா தான் செஞ்சாகணும். மூணாவது ஒரு பகுதி இருக்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, முஆஷரத்துடைய பகுதி, குடும்ப வாழ்க்கை. அதாவது உலகத்தில் ஒரு மனிதன் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மனிதன் தனி மனிதனாக இருக்கிறதுக்கு இயலாது. கட்டாயம் ஒத்தரிக்கிறேன்னா அவரை பெத்த பெற்றோர்கள் இருப்பாங்க, அவர் திருமணம் முடிச்ச மனைவி இருப்பா, அதாவது கிடைச்ச பிள்ளைகள், சொந்த பந்தம், நானா தம்பி எல்லாம் இருப்பாங்க. இஸ்லாம் இதையும் விட்டு வைக்கல. உன குடும்ப வாழ்க்கையில் உன இஷ்டமான மாதிரி உங்களுக்கு வாழ்ந்துறேன் அப்படி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லல. எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி தந்திருக்கிறாங்களோ நான் அப்படித்தான் இருக்கணும். ஏதாவது பெரியோர்களே, கனவாந்தலை சகோதரர்களே, இன்றைக்கு நாங்க ஜும்மால டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்ன சொன்னா, இன்றைக்கு எங்களுக்கும் எங்களை பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு, இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உறவு பத்தி எவ்வளவு பெருசா சொல்லியிருக்கிறாங்க, நாம இன்றைக்கு எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம். ஏதாவது பெரியோர்களே, கனவாந்தலை சகோதரர்களே, பிர்ருல் வாலிதைன் என்று சொல்றது, பெற்றோரோட நல்ல முறையில நடக்கிறது என்பது இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆல குர்ஆன்ல தெளிவா சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய பெற்றோரோட நீங்க நல்ல முறையில நடந்து கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் போனாங்க. பயணம் போயிட்டு மக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட அப்படியே சுத்தி பார்த்தாங்க. வானலோகத்தை சொர்க்கத்துக்கு பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தாங்க. சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்துல சொர்க்கத்துல ஒரு மனிதனுடைய கிராப் சத்தம் கேட்குது, சொர்க்கத்துல யாரோ ஒருவருடைய கிராப் சத்தம் கேட்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்டாங்க, மன்ன ஹாஜர் காரி, இந்த ஓதுற சத்தம் யார்த சத்தமா இருக்குது? உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் அளித்தாங்க, ஹாரிஸத் இப்னு நுஃமான். சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா ரசூலல்லாஹ், இது ஹாரிஸத் இப்னு நுஃமான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய சஹாபியுடைய சத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன ஆச்சரியப்பட்டாங்க என்று சொன்னா, ஹாரிஸத் இப்னு நுஃமான் என்று சொல்லக்கூடிய சஹாபி என்னையோட துன்யால இருக்கிறாரு, சொர்க்கத்துல அவருடைய சத்தம் கேட்குது, என்ன காரணம்? ஆச்சரியப்பட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் அளிச்சாங்க, என்ன தெரியுமா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹாரிஸத்தின் ஓமானை குடிச்சிருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா, இவர் இவரது உம்மா வாப்பாவோட நல்ல முறையில நடந்து கொண்டிருக்கிறாரு. எந்த அளவுக்கு இவர் உம்மா வாப்பட உள்ளத்தை சம்பாதிச்சு உம்மா வாப்பட உள்ளத்துல சந்தோஷத்தை அடைஞ்சிருக்கிறார் என்று சொன்னா, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கட்டளை இட்டு இருக்கிறான். எப்பெல்லாம் இந்த ஹாரிஸத் இப்னு நுஃமான் துன்யால குர்ஆன் ஓதுறாரோ அவரது சத்தம் சொர்க்கத்திலையும் ஒலிக்கணும். மேலான பெரியோர்களே, கனவான்களே, சகோதரர்களே, சிந்திச்சு பாருங்க, இந்த சஹாபிக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து சிறப்பு கிடைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா, வேற எந்தொட்டும் கிடையாது, வெறுமனே அவர் பெற்றோரோடு நல்ல முறையில நடந்து கொண்டது. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டதோட, கதாலிக்குமுல் பிர்ரு, கதாலிக்குமுல் பிர்ரு, கதாலிக்குமுல் பிர்ருன்னு சொல்லி மூணு விடுத்தம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் தனது பெற்றோரோட நல்ல முறையில நடக்கிறதால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுக்கிறதுக்கு இருக்கிறார். மேலான பெரியோர்களே, கனவான்களே, சகோதரர்களே, அந்த பெற்றோரை பார்த்து தான் குர்ஆன் சொல்லுது வந்து, அந்த பெற்றோர்களை பார்த்து உங்களுக்கு உப்பின்ற வார்த்தை, அதாவது சீண்ட வார்த்தை சரி சொல்றது கேளாது. மேலான பெரியோர்களே, கனவான்களே, சகோதரர்களே, நாங்க சிந்திப்போம். இந்த இடத்துல நாங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பெற்றோர்கள் இருக்கிறாங்க, ஒன்று உயிரோடு இருக்கிறாங்க அல்லது கபரில் இருக்கிறாங்க. நாங்க சிந்திக்கணும், அந்த பெற்றோர் எங்களைய பத்தி சந்தோஷமா பேசின சந்தர்ப்பங்கள் இருக்குதா, அந்த பெற்றோர்கள் உள்ளத்தை நாங்க சந்தோஷப்படுத்தினோமா அல்லது அந்த பெற்றோர்களுடைய உள்ளத்தை நோவினப்படுத்தினோமா? இன்றைக்கு பல சம்பவங்கள் எங்களுக்கு முன்னால வருது. அதிகமான எல்டர்ஸ் ஹோம்களை போயிட்டு பாருங்க, வயோதிப இல்லங்களை போயிட்டு பாருங்க, இப்படி இருக்கக்கூடிய தாய்மார்கள், வயோதிப தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? ஆராய்ச்சி செஞ்சதுல ஒரு ரிசல்ட். என்ன காரணம் என்று சொன்னா, கவலைப்படுறாங்க, தண்ணீர் வடிக்கிறாங்க, ஏத புள்ளைய நான் இப்படி எல்லாம் வளர்த்தெடுத்து, சின்னத்துல கிடைச்ச புள்ள இந்த முறையில வளர்த்தெடுத்து, இந்த முறையில நல்ல இடத்துல திருமணம் முடிச்சு கொடுத்து, நல்ல வாழ்க்கையில அமைச்சு வச்சேன், எனக்கு ஏழாம போனத்தோட, எனக்கு வயோதிபம் வந்ததோட, எனக்கு பைத்தியம் என்று சொல்லி கொண்டாந்து இங்க போட்டு போயிட்டு, என்ன பார்த்து போல ஏழாம சொல்லி கொண்டாந்து இங்க போட்டு போயிட்டான். கவலையானது மிகவும் கவலைப்படணும் சகோதரர்களே. எங்களை இஸ்லாம் சமுதாயத்தில் மிக அதிகமாக நடக்கிற ஒரு விஷயம் இது. பெற்றோர்கள் வயோதிகத்துக்கு வந்துட்டாங்கன்னு அவங்கள கணக்கெடுக்கிறதும் கிடையாது. அந்த தாய் தந்தைக்கு கஷ்டம் ஏற்பட்டுட்டு சொன்னா, நோயில கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா, பிள்ளைகள் பார்க்கறது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய நியமத்தை வச்சிருக்கிறான். அந்த தாய்மாருக்கு நீங்க பணிவிட ஹிதுமத் செய்யறதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்பெருமான சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சொல்லிட்டு போவல்ல, அது ஜன்னத்து தஹ்தா குதாமில் உம்மஹாத், தாய்மார்களுடைய கால்பாதத்தில் கீழாக சொர்க்க மீக்கின்னு சும்மா சொல்லல. அதுல இருந்து என்ன பாடம்? ஒவ்வொரு மவன்மாரும் மவள்மாரும் விலகிக் கொள்ளணும். அந்த சொர்க்கத்தை எங்க பெற்றோரை வச்சு நான் சம்பாதிக்கணும். இன்றைக்கு நாம நினைச்சு ஜீக்கிறது என்ன தெரியுமா? நான் அஞ்சு நேரம் சொல்லுறேன், நோம்ப பிடிக்கிறான், ஜகாத் கொடுக்கிறான், அஜிக்கு போறன், உங்க அசைறன், சதக்கா கொடுக்கிறன், தொழிலையும் ஹலாலா செய்யறோம், வேற என்ன இஸ்லாம் ஈக்குது? இஸ்லாம் சட்டம் இதெல்லாம் பார்க்குது. ஒவ்வொருத்தரும் விலகி சொல்லணும். பெற்றோருக்கு அநியாயம் செஞ்சு கொண்டு எதிர்பார்க்காங்க சொர்க்கத்தை, பெற்றோரோட கோவமா இருந்து கொண்டு சொர்க்கத்தை எதிர்பார்க்காங்க, உமா பாப்பாவுடைய உள்ளத்தை கஷ்டப்படுத்தி கொண்டு சொர்க்கத்தை எதிர்பார்க்காங்க. மேலான பெரியோர்களே, கணவான்களே, சகோதரர்களே, கட்டாயம் இந்த இடத்துல இந்த ஒவ்வொருத்தரும் உறுதியாக நாங்கள் நியமித்து வைக்கணும். இன்றைக்கேட பெற்றோர்கள் உயிரோடு இருந்து அந்த பெற்றோருக்கு நான் அநியாயம் செஞ்சோ அல்லது அவர்களுடைய உள்ளம் நோவுறமாயிரு நான் நடந்துட்டேன்னு சொன்னா, கட்டாயம் போய் ஒவ்வொருத்தரும் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கோங்க. இல்லாது கியாமத் நாள் நல்லா பிடிப்பார். எத்தனையோ பேர் பெற்றோருடைய கபர்ல வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. நீங்க அவங்களோட பெற்றோருக்கு அநியாயம் செஞ்ச நிலைமையில அல்லது அந்த பெற்றோர் உங்களோட சந்தோஷமா இல்லாத நிலைமையில அவர்கள் மௌத்தா பேசிட்டாங்கன்னு சொன்னா, கட்டாயம் அல்லாஹ் கிட்ட பாவம் பண்ணிட்டு தேட கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், என் பெற்றோருக்கு நான் செஞ்ச அநியாயம், என் உம்மா அப்பாவோட உள்ளத்தை நான் கஷ்டப்படுத்தினது யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிரு, நாளைக்கு கியாமத் நாள் என்னை பிடிச்சிடாது. மேலான பெரியோர்களே, கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெற்றோர்கள் இந்த வந்து எந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இஸ்லாத்துல வச்சிருக்கிறான் என்று சொன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்லி காட்டுறேன். ஒரு மனிதன் உலகத்துல வினா செஞ்சான்னா அவன தந்தனங்க எல்லாத்துக்கும் தெரியும். கல்யாணம் முடிச்சு தினா கல்யாணம் முடிக்காம செஞ்சான் என்று சொன்னா, அவனுக்கு நூறு கசையடி அடிச்சு அவனை ஊர்ல இருந்து ஒரு வருஷம் ஒதுக்கி வைக்கணும். இதுதான் இஸ்லாம் சொல்ற சட்டம். கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால் ஒரு மனிதன் தினா செஞ்சிட்டான் என்று சொன்னால், அந்த மனிதன் உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி கிடையாது. அந்த மனிதனை கல்லடிச்சு கொள்ளணும் இஸ்லாம் சொல்ற சட்டம். பெரியோர்களே, கணவான்களே, சகோதரர்களே, இவ்வளவு பெரிய பாவத்தெல்லாம் எழுதியிருக்கிறான். ஒரு கல்லை நின்று வச்சுக்கோங்களே, ஒரு கலவெடுக்கிறான், கலவெடுக்கிறவனுக்கு இஸ்லாம் சொல்ற சட்டம் அவன் கைகள் வெட்டப்படுவனும். மேலான பெரியோர்களே, கணவான்களே, சகோதரர்களே, குடிக்கிறான், மது அருந்துறான் ஒருத்தன், அவனுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் இவனுக்கு கசேரி அடிக்கப்படுவனும். சௌவா வர வரவாக்கும். மேலான பெரியோர்களே, கணவான்களே, சகோதரர்களே, இஸ்லாம் இப்படி எல்லாம் சட்டங்களை சொல்லிட்டு ஒரு மனிதர் ஒரு கேள்வி கேட்டார் என்று சொன்னா, ஏன் வாப்பா ஒரு வினாசாரி கதைகிறார், அவர் ஒரு ஜானி வினா செய்கிறாரு, அல்லது அவர் ஒரு கல்லன், இந்த டைம்ல எனக்கு இந்த வாப்பாவோட ரெஸ்பெக்ட் இல்லாம நடக்கலுமா என்று ஒரு ஆள் ஒரு கேள்வி கேட்டாங்க. அது சொன்னா, இஸ்லாம் சொல்ற சட்டம், அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய நீதி என்ன அது சொன்னா, உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்துல உங்களோட வாப்பா பார்த்து சீன்னு சொல்லி ரசிக்கலாது. உங்களோட வாப்பாக்கு எடுத்து சொல்லும், இஸ்லாம சொல்லும், அதீச சொல்லும், இப்படி செய்யறது பிளான்னதை உணர்த்தேலும், இதே சந்தர்ப்பத்தை உங்களோட உள்ளத்துல உங்களோட வாப்பாவோட ரெஸ்பெக்ட் குறைஞ்சிடக்கூடாது. அந்த டைம்ல உங்களுக்கு உங்களோட வாப்பா பார்த்து கீழ்னு சொல்றது கேளாது. எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் சில மவன்மார் வாப்பாக்கு பேசின சம்பவங்கள். நீங்க எல்லா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நீட கண்ணால நான் கண்டிருக்கிறேன், வாப்பாக்கள் பட்டார்ந்து கண்ணத்து கறந்த சில சம்பவங்கள். மேலான பெரியோர்களே, கணவான்களே, சகோதரர்களே, சமுதாயம் எங்க பேசிக் கொண்டிருக்குது? அல்லாஹ் எதை எதிர்பார்க்கலாம்? இன்னைக்கு நாங்க எதை எதுவும் செஞ்சு கொண்டிருக்கிறோம்? பாதி இந்த தொழில்களே, இஸ்லாம் சொல்ற சட்டம் என்ன தெரியுமா? உங்களோட வாப்பா ஒரு காபியாகவே இருக்கட்டும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாத மனிதன் தான் உங்களோட வாப்பாவாக இருந்தாலும், உங்களோட வாப்பா பார்த்து உங்களுக்கு சீன்னு கூட சொல்றது கேளாது. அப்ப பெற்றோர்களை இஸ்லாம் எங்க தூக்கி வச்சிருக்குன்னு பாருங்க. இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த பெற்றோரோட நடந்து கொள்ற முறையை பாருங்க, பார்ப்போம். அதிகமான பேர் இந்த நிலம் எப்படி திருமணம் முடிக்கிறாங்க, திருமணம் முடிச்சதுக்கு பின்னால நூற்றுக்கு நூறு எல்லாம் மனைவியோடையே தான் இருக்கிறது. குடும்பம் எல்லாமே மனைவியோட குடும்பத்த மனைவியோடையே தான் இருக்கிறது. எத்தனையோ பெற்றோர்கள் கவலையோட சொல்றாங்க, கவலையோட ஆத்திரத்தோட சொல்றாங்க. ஒரு பெருநாளுக்கு சரி வாரான் இல்லை என்னைய பாக்குறதுக்கு பாருங்க. மேலாக பெரியவர்களே, கணவான்களே, சகோதரர்களே, இஸ்லாம் இதயங்கள் தெரிஞ்சு பார்க்குது, இதயங்கள் பார்க்குது. ஆசையோட பெற்றோர்கள் பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க, குழந்தைய புள்ள கையில கிடைக்குது, அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் நல்ல முறையில செய்யறாங்க, தேடுறாங்க, அழகான பேரை தேடி நல்ல அர்த்தமுள்ள பேரை வைக்கிறாங்க. அதுக்கு பின்னால எஜுகேஷன் வரப்போகல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல பெஸ்ட் ஸ்கூல எங்களுக்காக வேண்டி தேடி தாராங்க, கொடுக்கறதுக்கு பீஸ்க்கு தள்ளி இல்லாட்டியும் அதுக்குள்ள பல முயற்சிகளை செஞ்சு நல்ல ஸ்கூல்ல போடுறாங்க, நல்ல மதரசாக்கு செலவழிச்சு அனுப்புறாங்க, டியூஷனுக்கு அனுப்புறாங்க. இப்படி இப்படி எல்லாம் ஒரு சட்டத்துல பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுத்து கொண்டு வராங்க. அந்த பொடியனுக்கு ஒரு 10-12 வயசு ஆகுது, நல்ல முறையில என்னென்னலாம் அவங்க ஃபியூச்சரை யோசிச்சு செய்யணுமோ இதெல்லாம் பெற்றோர் உமா வாப்பாவும் மஷூரா பண்ணி செஞ்சு செஞ்சு எல்லாம் வந்ததுக்கு பின்னால 15-16 வயசு ஆகுது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு, அல்லது ஒரு பொடியனுக்கு 18-19 வயசு ஆகுது. இப்ப அடுத்த கனவு இந்த பெற்றோர்களுக்கு என்ன சொன்னா, ஏந்த மகனுக்கு ஒரு நல்ல மகளை மருமகளோட பார்த்து தேடிடணும், அல்லது ஏந்த மகனுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையோட நான் பார்த்து தேடிடணும் என்று இருக்கக்கூடிய கட்டம். இதுதான் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மிக ஆக சந்தோஷமான ஒரு விஷயம். பிள்ளைகள் கிடைச்சதுக்கு பின்னால பெற்றோருக்கு அடுத்த கட்ட மிக சந்தோஷமாவார விஷயம் என்ன தெரியுமா, அவங்களோட பிள்ளைகளுக்கு கணவனோட தேடி ஒரு கல்யாணம் நடக்கிறதுன்னா அந்த பெற்றோர்கள்ட்ட உள்ளம் அவ்வளவு சந்தோஷப்படுது. இப்படி எல்லாம் வளர்த்தெடுத்து கொண்டாந்ததுக்கு பின்னால 15-16 வயசு நல்ல எஜுகேஷனையும் கொடுத்து நல்ல வளர்த்து நல்ல ரெஸ்பெக்டாக வளர்த்து எல்லாம் செஞ்சதுக்கு பின்னால பெற்றோர் திருமணம் முடிக்கிறதுக்கு முடிச்சு கொடுக்கறதுக்கு அண்ணா என்ன ரெடியா வீக்க போக்கல, வீட்டுல மவள ராவ் காணம் யாரோடையோ ஓடி போயிட்டுதா. அந்த பெற்றோருடைய உள்ளம் எவ்வளவு கஷ்டப்படும் சகோதரர்களை, சிந்திக்கணும் தான், சிந்திக்கணும். இவ்வளவு காலம் எங்களுக்கு செலவழித்தது, எங்களை பார்த்து கொண்டது, இரவு பகல அணிந்து பார்த்து கொண்டது, ஒரு சோம் இல்லாம போனா வந்து எங்களை இருந்தது முழுக்காக இந்த பெற்றோர்கள். திருமணம் என்று வருவது அந்த பெற்றோர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, திருமணம் முடிச்சு கொடுப்போம் என்று வரக்கோல அந்த வீட்டுல புள்ளைய காலம் புள்ள யாரோடையோ பேசு, ஒரு முஸ்லிமோட ஒரு சிங்களவனோடையும் பேசு, ஒரு தமிழனோடையும் பேசு, மேலான பெரியோர்களே கணவான்களே சகோதரர்களே வாலிபர்களே சிந்திக்கணும். பெற்றோர்களை பத்தி கஷ்டம் சிந்திங்க, அந்த உள்ளம் எவ்வளவு கஷ்டப்படும். எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, தேடுறாங்க பிள்ளைகள், முழு ஊருக்கும் செய்தி போகுது, முழு மாநிலத்துக்கும் செய்தி போகுது, எல்லாத்திலையும் முன்னுக்கும் தலைக்குனிய வேண்டிய ஒரு நிலைமை. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு என்ன அநியாயம் செஞ்சாங்க, ஏன் இந்த நிலைமைக்கு உங்களுக்கு நான் விட்டுருங்க நீங்க. எல்லாம் பெரியவர்களே கணவான்களே சகோதரர்களே சிந்திக்கணும். ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல கடமை பட்டிக்கிறோம் சிந்திக்கிறதுக்கு. இதெல்லாம் வல்லாத்துக்கு ஆனந்தத்தால காஞ்சி அவசரம் குடிப்பார். ஒரு வாலிபனை நல்ல முறையில வளர்க்கிறாங்க, பெஸ்ட் எஜுகேஷனை கொடுக்கறாங்க, அவனுக்கு இருக்கக்கூடிய என்ன தொழில்கள் இருக்குதோ அதை செய்யணும், அந்த தொழிலுக்கு என்ன முயற்சிகளை செய்யணுமோ எல்லாத்தையும் பாப்பா கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுக்கிறாரு. இவர்கள் இஷ்டப்படி ஒரு குட்டியை தேடிக்கொண்டு இவர் எங்கேயோ ஓடி போறாரு. இந்த பெற்றோர்களுடைய முழு கனவும் பாலா போகுது. ஆசையா எதிர்பார்த்தது குடும்பத்துக்கெல்லாம் சொல்லி ஊருக்கெல்லாம் சொல்லி நல்ல சிறப்பை கொண்ட கல்யாணத்தை எடுக்கணும் என்று எதிர்பார்த்தது பிள்ளையின் காணம். இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை யாரோ ஒரு சிங்கள ஒரு குட்டி அந்த தூக்கி கொண்டு பேசியிருக்கிறாரு. மேலான பெரியோர்களே கணவான்களே சகோதரர்களே மிச்சம் சென்சிட்ட பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களை. இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்துல அமல்கள் நடக்குது, ஆனா இந்த முகாசரத்துடைய விடயத்துல குறையிடுறோம். இந்த குடும்ப ஆட்சியோடு எப்படி நடந்து கொள்ளணும், எங்களுடைய பெற்றோரோடு எப்படி நடந்து கொள்ளணும், பெற்றோர் பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்ளணும், கட்டாயம் நாங்கள் இதெல்லாம் குறைவிடக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி தடப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட வந்ததுக்கு பின்னால ஏன் இஸ்லாம் அவ்வளவு அவசரமா முன்னேறின காரணம் என்றதுக்கு உலமாக்கள் ரெண்டு காரணம் எழுதுறாங்க. முதலாவது ஒரு காரணம் எழுதுறாங்க, அல்லாஹ்வுடைய பயத்தை முதலாவது அந்த மக்களுக்கு கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய பயம் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா செஞ்சாங்க, இஸ்லாமில் முஜ்தமிஈன் இருக்கக்கூடிய கூட்டத்தார்களுக்கு மத்தியில ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. வாப்பாக்கும் அவனுக்கும் பிரச்சனைனா அவங்களை சேர்த்து வச்சாங்க, குடும்பத்துல பிரச்சனைனா அந்த ஒற்றுமையாக்கி விட்டாங்க, ரெண்டு கூட்டத்தார்கள் போக்கிறதுக்கு பிரச்சனைனா ஒற்றுமையாக்கி விட்டாங்க. இன்றைக்கு எங்க சமுதாயத்துல ஒற்றுமை தூக்கி பார்த்து பேசிட்டு இருக்கக்கூடிய சமுதாயமும் சமுதாயம் ஒற்றுமையா ஈக்கிறோமோ இல்லையோ அல்லாஹ் பாதுகாக்கணும். சொந்த வாப்பாவோட எத்தனையோ பேர் இன்னும் கோபமாக தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. லேசா விளங்கிட கூடாது. பெற்றோர்கள் உள்ளத்தை சம்பாதிக்கிறது என்றது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லி காட்டுறேன். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களோட காலத்துல ஒரு மனிதர் வருவாரு, அந்த மனிதர்ட பேர் உவைஸ், உவைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இந்த மனிதர் வந்து யமன் நாட்டை சேர்ந்திருப்பாரு. சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யமன் நாட்டுல முராத் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர், யமன் நாட்டுல கவுன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், ஒரு கிராமம், அந்த கிராமத்தை சேர்ந்து வருவாரு. ஒரு கட்ட மனுஷனா இருப்பாரு, கருப்பு நிற மனுஷனாக இருப்பாரு. இந்த மனிதனுக்கு வெண்குஷ்டம் நோய் வந்து அந்த மனிதனுக்கு முதுகுல ஒரு வெள்ள அடையாளம் ஒன்று இருக்கும். இப்படியாப்பட்ட மனிதர் உங்களோட காலத்துல வருவாரு உமர், உங்களோட காலத்துல அவர் வந்தா நீங்க இவரை தேடி பேசி உங்களுக்காக வேண்டி துவா செய்யும்படி கேட்டுக்கோங்க. உமர் ரதி அல்லாஹுவன் அவர்களுக்கும் ஆச்சரியம். பக்கத்துல அலி ரதி அல்லாஹுவன் இருந்தாங்க, அவங்களையும் கூப்பிட்டு சொன்னாங்க, அலி நீங்களும் உமரோட பேசு, ரெண்டு பேரும் அந்த மனிதனை தேடி பேசு, உங்க ரெண்டு பேருக்காக வேண்டி துவா செய்யுங்கன்னு அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. சாபாக்களுக்கு ஆச்சரியம். என்ன காரணம் என்றா, அதுல சுமர் ரவி அல்லாஹனுடைய காலத்துல இருக்கிற ஒரு மனுஷனா இருந்தா அவரோ தாபியா தான் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணாத ஒரு தாபியா இருக்கணும். சாபாக்களுடைய அந்தஸ்து எங்கேயோ, உமர் ரவி அல்லாஹனுடைய அந்தஸ்து என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே சொன்னாங்க, உமர் பில் ஜன்னா அலி பில் ஜன்னா, நீங்க ரெண்டு பேரும் சொர்க்கம். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்லுறாங்க, நீங்க உங்களோட காலத்துல அந்த மனிதரை தேடி போயிட்டு உங்களுக்காக வேண்டி துவா செஞ்சு படி வேண்டிக்கோங்க. அதுல சுமர் ரதி அல்லாஹுடைய பழக்கம், அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஒவ்வொரு வருஷமும் இந்த மனிதனை தேடுவாங்களாம். ஒவ்வொரு வருஷமும் தேடுவாங்க. தாரீஹுடைய கிதாபுகள் எழுதிருக்குது, அநேகமாக அதுல சுமர் ரதி அல்லாஹுடைய 10வது ஹஜ்ஜாக இருக்கணும். என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, 10 வருஷம் தேடி இந்த மனிதர் கிடைக்கல, 10வது ஹஜ்ஜில வச்சு எல்லா மனிதர்களையும் ஒன்று கூட்டினாங்களாம். ஹஜ்ஜுக்கு வந்த எல்லா மனிதர்களையும் ஒன்று கூட்டினாங்க. உமர் ரதி அல்லாஹுடைய ஆட்சி காலம், அமீருல் முஃமினீன் அவ்வளவு உலகத்துல அப்ப இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒன்று கேட்டு எல்லா மக்களும் எழும்ப சொன்னாங்களாம். எழுப்பிட்டு சொன்னாங்க, இதுல யமன் வாசிகள் மட்டும் நில்லுங்க, மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. யமன் வாசிகள் மட்டும் அந்த மஜ்லிஸ்ல நின்றாங்க. அதுக்கு பின்னால சுமர் ரதி அல்லாஹுவன் சொல்றாங்க, இந்த யமன் வாசிகள்ல முராத் என்ற கோத்திரத்துல இருந்து யார் வாரீங்களோ அந்த கோத்திரத்துல அந்த டிரைப்ல எல்லாம் மட்டும் உட்காருங்க, அவங்க மட்டும் நில்லுங்க, மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. முராத் வாசிகள் மட்டும் நின்றாங்க. அந்த கூட்டத்துல நிக்கக்கூடிய மக்களை பார்த்து சொன்னாங்க, இதுல யாரு தெரியுமா? அந்த மனிதர் பதில் சொன்னாரு, எங்களோட ஹஜ்ஜிக்கு வந்தார் இந்த வருஷம், ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு வந்தார், அந்த ஒட்டகங்களை தூக்கிக்கொண்டு அப்படியே போனாரு, அரபா பக்கமாக போனாரு, ஒட்டகங்களை மேய்ச்சிட்டு வார் என்று சொல்லி, இங்க கீழ அரபா பக்கமா இருப்பார் என்று சொல்லி அந்த மனிதர் பதில் அளித்தார். உடனே அந்த மனிதர் உமர் ரதி எல்லாம் உன்னை பார்த்து சொன்னாங்க, நீ அவரை பத்தி கேக்குறீங்க, ஏன்னா நானோட மகனை பத்தி கேக்குறீங்க, அந்த மனிதனுக்கு இப்ப கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருக்குது. உமர் ரதி எல்லாம் சிரிச்சு கொண்டு சொன்னாங்க, அவருக்கு இல்ல பைத்தியம், உனக்கு தான் பைத்தியம். ஏன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற காலத்துல சொன்னாங்க, இந்த மனிதனை தேடி பைத்து துவா செய்யும்படி கேட்டுக்கொண்டாங்க என்று சொல்லி, உடனே உமர் ரதி எல்லாம் ஹசரத் அலி ரதி எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு அப்படியே அரபா பக்கமாக போறாங்க. அரபா பக்கமாக ஒரு மரத்துக்கு கீழால் ஒரு மனிதன் கொழுந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு சூழல ஒட்டகங்கள் சுத்தி கொண்டு இருக்குது. உமர் ரதி அல்லாஹுவன் அலி ரதி அல்லாஹுவன் ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் பண்ணல், அப்படியே பக்கத்துல உட்கார்ந்தாங்க. தொழுவுற மனிதர் விளங்கி கொண்டார், யாரோ பின்னால ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க சந்திக்கிறதுக்கு என்று சொல்லி அவசரமாக தொழுகையை முடிச்சுட்டு வந்து பேசினாரு. அதுல உமர் ரதி அல்லாஹுவன் தான் அமீர் முஃமினீன். அந்த காலத்துல முழு உலகத்துக்குமே தலைவர் ஹஸ்ரத் உமர் ரதி அல்லாஹுவன். அந்த மனிதனை பார்த்து கேட்டாங்க, மஸ்முக்க உட பேர் என்ன? அந்த மனிதர் பதில் அளித்தார், அப்துல்லா, அல்லாஹுடைய ஒரு அடியான். அதுதான் உமர் ரதி அல்லாஹுவன் சொன்னாங்க, எல்லாமே அல்லாஹுடைய அடியார்கள் தான், நானும் அல்லாஹுடைய ஒரு அடியான் தான், நான் அதை கேட்கல. உன் உண்மை அவனுக்கு வச்ச பேர் என்ன? அந்த மனிதர் பதில் அளித்தார், உவை. அதுல உமர் ரதி அல்லாஹுவன் விலகி கொண்டாங்க, இவருத்தான் ஆள். இந்த கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றதுக்காக உமர் ரதி அல்லாஹுவன் சொன்னாங்க, அந்த மனிதனை பார்த்து உங்களோட ஜுப்பாவை கழுத்துங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த முதுகுல ஒரு வெள்ள அடையாளம் ஒன்று இருக்குது, ஜுப்பாவை கழுத்துங்க. அந்த மனிதர் ரிஃப்யூஸ் பண்ணாரு, கழுத்தல. அந்த மனிதருக்கு ஆச்சரியம், அவருக்கு தெரியும் நாங்க உமர் ரதி அல்லாஹுவனுடைய ஆட்சி காலத்துல தான் இருக்கிறோம் என்று சொல்லி. இன்னும் உமர் ரதி அல்லாஹுவன் அவரை கண்ணால கண்டியில, அவருக்கு தெரியாது அவருக்கு முன்னால் இருக்கிறது அமீருல் முஃமினீன் என்று சொல்லி. அந்த மனிதர் ஹஜ்ரத் உமர் ரதி அல்லாஹுவனை பார்த்து கேட்டாங்க, நீ நிறைய வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன இன்டர்வியூ பண்றதுக்கு நீங்க யாரு? என் பேரை கேக்குறீங்க, ஜுப்பா கால சொல்றீங்க, நீங்க யாரு? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பதில் அளித்தாங்க. அமீருல் முஃமினீன் உமர் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த மனிதர் சந்தோஷத்தோடு ஆச்சரியத்தோடு சொல்றாரு, அவருடைய காலத்துல தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவர் தான் எங்க கலீஃபாவாக இருக்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த அமீருல் முஃமினீன் தான் அவரோட முன்னால நின்று கொண்டிருக்கிறாங்க. அந்த மனிதருக்கு ஆச்சரியம் என்னடா, அமீருல் முஃமினீனே தேடி வந்திருக்கிறாரு, நானே யமன்ல இருந்து வந்திருக்கிறேன் ஹஜ்ஜு செஞ்சுட்டு போறதுக்காக வேண்டி முதல் தடவையா வந்திருக்கிறேன் மக்காவுக்கு, அமீருல் முஃமினீன் என்னைய தேடி வந்திருக்கிறாங்களே, அந்த மனிதருக்கு ஆச்சரியம். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அலிய பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா என்று சொல்லி அந்த மனிதர் பதில் அளிக்கிறாரு, என்னடா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளை முடிச்ச சஹாபி ஆச்சு, அது அவரை தெரியாம இருக்குமா, அவர் தானே அலி இப்னு அபி தாலிப். இந்த மனிதருக்கு ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சகாபாக்கள் ரெண்டு பேர் எனவே சந்திக்க வந்திருக்கிறாங்க. அந்த மனிதர் ஜுப்பா கழுத்துறாரு, பின்னால் அந்த அடையாளம் இருக்குது. அதுல சுமர் ரவி எல்லாம் அந்த மனிதனை பார்த்து சொல்றாங்க, எனக்காக வேண்டி கையேண்டி துவா செய்யுங்க. அந்த மனிதனுக்கு ஆச்சரியத்துல மேல ஆச்சரியம், இவ்வளவு பெரும் சகாபாக்கள் வந்து எனக்கிட்ட துவா செய்யும்படி கேட்டுக்கொள்றாங்களே, என்ன காரணம்? அந்த டைம்ல தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஏ இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற காலத்துல எங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த ஆட்சி காலத்துல இப்படி ஒரு மனிதர் வருவார், அந்த மனிதர் கிட்ட பேசி எங்க ரெண்டு பேருக்காக வேண்டிய துவா செய்யும்படி கேட்டுக்கோங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த உவைசுல் கர்னி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் அவருடைய உம்மாக்கு எந்த அளவுக்கு பணிவிட செஞ்சு, அவர் எந்த அளவுக்கு அவருடைய உம்மாட துவாவ அந்த உம்மாட சிதுமை செஞ்சு உம்மா கிட்ட இந்த துவா எடுத்திருக்கிறார் என்று சொன்னா, இவர் எப்ப கையேந்தி துவா கேட்டாலும் அல்லாஹுடைய சட்டம் என்னன்னு சொன்னா நான் துவாவை கபூலாக்கிறேன். இவர் எப்ப கையேந்தி துவா கேட்டாலும் இவருடைய கையை நான் வெறும் கையா திருப்பவே மாட்டேன். காரணம் என்ன? அவர் அந்த அளவுக்கு அவருடைய உம்மாவுக்கு பணிவிட செஞ்சு அவருடைய உம்மாட துவாவை வாங்கியிருக்கிறாரு, உம்மாட உள்ளத்தை சம்பாதிச்சு இருக்கிறாரு, அந்த உம்மாட உள்ளத்தை சந்தோஷப்படுத்திருக்கிறாரு. அல்லாஹ் போட்ட சட்டம் என்ன தெரியுமா? இந்த உவைசுல் கர்னி எப்ப துவா கேட்டாலும் நான் அதை கபூல் செஞ்சே ஆகுவேன் என்று சொல்லி உமர் ரலி அல்லாஹுவான் அந்த மனிதர்கிட்ட சொல்லி, அந்த மனிதர் அதுக்கு பின்னால் இந்த ரெண்டு சஹாபாக்களுக்கும் அந்த மனிதர் துவா செய்கிறாரு. மேலான பெரியோர்களே, கணவான்களே, சகோதரர்களே, இந்த சம்பவத்தை நான் ஏன் சொன்னேன்டா, இந்த இடத்துல விளங்கிக்கோங்க, இந்த ஒரு சம்பவம் எங்களுக்கு போது உமா வாப்பா எவ்வளவு உயர்ந்தரமானவங்க. இது ஹஜ்ரத் உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லாஹுடைய பெற்றோர் மட்டும் இல்ல, நாங்க எங்கட உம்மாவுக்கு இப்படி சிதுமத் செஞ்சு அந்த உம்மாட உள்ளம் சந்தோஷப்படுத்துற மாதிரி நடந்தாலும் அல்லாஹ் இந்த சிறப்பை தான் எங்களுக்கும் வச்சிருக்கிறாங்க. மிஷ்கா சரீஃப்ல ஒரு ரிவாயத் வருது, நாளைக்கு சொர்க்கத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மனிதர்களையும் அனுப்புவானாம். எல்லா மனிதர்களுக்கும் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால கடைசியா இந்த உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லாஹ் வந்து அனுப்பாம நிப்பாட்டுவானாம், அனுப்பாம நிப்பாட்டுவானாம். என்ன காரணமும் சரி, அல்லாஹ் என்ன நிப்பாட்டுறான், பயப்படுவாங்க, சொர்க்கத்துக்கு போவாம அல்லாஹ் நிப்பாட்டுறானே. அல்லாஹ் ஹஜ்ரத் உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லாஹ் பார்த்து சொல்லுவான், உவைசுலோ உங்களோட முன்னால நரகவாசிகள் இருக்கிறாங்க, உங்களோட கை விரலால சைக்கின செய்யுங்க, இவங்க இவங்கன்னு சொல்லி உங்களோட கை விரல் பெய்து யார் யாரெல்லாம் பெய்து படுவதோ அந்த மனிதர்கள் எல்லாத்தையும் நான் சொர்க்கத்துக்கு போட்டுறேன். மேலான பெரியவர்களே, கணவான்களே, சகோதரர்கள், இந்த மனிதனுக்கு கிடைச்ச சிறப்பு என்ன? உலமாக்கள் குறிப்பு எழுதுறாங்க, இந்த உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்க போக்கல அவங்களும் இருந்தாங்க, உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லாஹும் இருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அந்த மாதிரி இரக்கம் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை யமன்ல இந்த ஒரு படை வரப்போக்கல செய்தி அனுப்பினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என் உம்மாவுடைய பணிவிடையில ஈடுபடவா அல்லது யமன்ல இருந்து பிரயாணம் செஞ்சு வந்து யார சூழல்லாம் அவங்களோட முகத்தை வந்து நான் பார்த்து நானும் ஒரு சஹாபியாக ஆகிறவா என்று சொல்லி செய்தி அனுப்பினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிப்ளை பண்ணினாங்க, நீங்க சஹாபியில அந்தஸ்து அடைய தேவையில்ல, நீங்க வீட்டுல இருந்து உங்களோட உம்மாவுக்கு பணிவிட செய்யுங்க, இது செஞ்சீங்கன்னா போதும். மேலான பெரியோர்களே, கணவான்களே, சகோதரர்களே, இந்த உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லாஹுக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க, எந்த அளவுக்கு இறக்கம் தெரியுமா? நானும் நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட எப்படி இறக்கம், அந்த மாதிரி இல்ல. எப்படி இறக்கம் உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லாண்டா, உஹதி யுத்தம் நடக்குது, உஹதி யுத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒரு பல்லு ஷஹீத் ஆகுது, அதுல உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லாஹுக்கு யமனுக்கு செய்தி போகுது, இப்படி உஹதுடைய யுத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒரு பல்லு ஷஹீத் ஆகுதான்னு சொல்லி உடனே உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லாஹும் அவங்களும் ஒரு பல்ல கழட்டிட்டாங்களாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒரு பல்லு கலண்டதின் காரணமாக. அவங்களுக்கு சரியா எந்த பல்லு கலண்டுச்சுன்னு தெரியா, அடுத்த பல்லு கழட்டினாங்களாம், அட இந்த பல்லு கலண்டி இருக்குமோ தெரியாது, அது எது பின்னால சந்தேகம் வந்துட்டான், அடுத்த பள்ளை கலந்து இருக்குமோ தெரியாது சொல்லி அந்த பள்ளை கழித்து போட்டாங்களாம். மேலான பெரியவர்களே, கனவான்களே, சகோதரர்களே, அதீசுடைய கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா அவர்கள் மூலம் பல்லையும் கழித்து வீசிட்டாராம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு பல்லு ஷஹீதானதின் காரணமாக. எந்த பல்லு தெரியாம சந்தேகத்துல முழு பல்லுகளையும் களத்தில் வீசிட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கம் இருந்திருக்கும் பாருங்க. எப்படி ஆசை இருந்திருக்கும் வந்து பாக்குறதுக்கு? அப்படி ஆசை இருந்தும் யமன்ல இருந்து வரல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க. உம்மாவோட இருந்தாங்க, உம்மாவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, உம்மா நோயுட்டு இருந்தாங்க, உம்மாவுடைய கிதமத்துல ஈடுபட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தாங்க. மேலான பெரியோர்களே, கணவான்களே, சகோதரர்களே, இந்த 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 விஷயங்களால நாங்க படிக்க வேண்டிய பாடம் என்ன? எங்க வாழ்க்கைக்கு நாங்க என்ன தெரிந்து கொள்ளணும்? எந்த கிழமையும் நாங்க ஜும்மாவுக்கு வாரோம், ஜும்மால சில விஷயங்களை சொல்றாங்க, இந்த காதால கேட்கிறோம், எங்க வாழ்க்கையில அமல் இல்லாட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜும்மா ஹுத்பாக்கள் நடக்கக்கூடிய நோக்கம் என்னன்னு சொன்னா, இருக்கக்கூடிய நோக்கம் ஒரு விஷயத்தாவது எங்க வாழ்க்கையில நாங்க முன்னெடுத்து நடக்கணும். பெற்றோர்களோட இருக்கக்கூடிய விஷயத்தை இந்த ஹுத்பால நாங்க பண்ணினோம். மேலான பெரியோர்களே, கனவான்களே, சகோதரர்களே, இதை பத்தி பேசிட்டு போறேன்டா, இதனுடைய சிறப்புகள் அல்லாஹ் எவ்வளவு வச்சுட்டு பேசிருக்கிறேன் சொன்னா பேசிக்கொண்டே போகலும் அந்த ஹுத்பால் அதுக்கு நேரம் கிடையாது. எனவே மேலான பெரியோர்களே, கனவான்களே, சகோதரர்களே, சிந்திக்கணும், சிந்திச்சு செயல்படணும். இதுக்கு போறோம் நாங்க நியத்து வைப்போம். இன்றைக்கு எனக்கு பெற்றோர்கள் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான்னு சொன்னா அந்த உள்ளத்தை சந்தோஷப்படுத்துற முறையில் நான் நடப்பேன், அவர்களுக்கு ஏற்க மாட்டேன், மோசுக்கு பாய மாட்டேன். மேலான பெரியோர்களே, கனவான்களே, சகோதரர்களே, நாங்க எங்களே மட்டும் சிந்திச்சு வச்சு பார்ப்போம். இன்றைக்கு நானும் நீங்களும் என் பெற்றோரோட எப்படி எப்படி எல்லாம் பேசுறோம், எவ்வளவு கண்ணியம் இல்லாம பேசுறோம், நல்ல முறையில பெற்றோர்கள் வளர்த்தெடுக்கிறாங்க. அந்த பெற்றோரை பார்த்து இவர் நல்ல லெவல் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வராரு, வந்ததுக்கு பின்னால் அந்த பெற்றோரை வந்து அவர்கிட்ட பிரின்ஸ்மாரோட சேர்க்கறதுக்கு அவருக்கு வெக்கம், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, படிச்சும் இல்ல, வெக்கமான கேடு அவரை முன்னுக்கு வச்சுக்கொண்டு இருந்தேன் சொன்னா, எத்தனையோ மகன்மார்கள் பேசக்கூடிய பேச்சு என்ன, பிசினஸ் பண்ணிட்டு அவர் ஒரு பிசினஸ் மேன் ஆகிட்டாரு சொன்னா வாப்பாக்கு என்ன தெரியும்? வாப்பா சொல்லி கொடுத்தது, வாப்பா செஞ்சு கொடுத்ததுலதான் இந்த லெவலுக்கு வந்திருக்கிறாரு. மகன் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு பின்னால மகன் வாயிலிருந்து வர பேச்சு என்ன தெரியுமா? வாப்பாக்கு என்ன தெரியும்? சமாளிக்கிற பொறுப்பு ஒவ்வொருத்த கையிலையும் இருந்து கொண்டிருக்குது. இந்த அடிப்படையில எந்த விஷயங்களை பேசணுமோ அதன்படி அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் செய்வானாக.